அகில உலகையும் அரசாளும் ஆதி சிவன் வாழும் கைலாய மலையின் ஒரு பகுதியே செண்பகச் சோலை ஆகும். சோலை என்றால் எல்லா வளங்களும் செழிப்பும் நிறைந்த பகுதி என்று பொருள். மரம் செடி கொடிகள் அடர்ந்து வளர்ந்த இடம். மலர்கள் எப்பொழுதும் நறுமணம் வீசிக்கொண்டிருந்தன. காய்கனிகளுக்கு பஞ்சமில்லை. வற்றாத அருவிகள் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டு இருந்ததால் நீர்வளம் நிலவளத்தோடு மரங்கள் நெடிது வளர்ந்திருந்தன. அந்த அழகிய சோலையிலே மணமிக்க மலர்களை உடைய செண்பக மரங்கள் நிறைந்து இருந்தன. படர்ந்து வளர்ந்து இருந்த செண்பக மாமரத்தின் அடியில் யாரும் தூண்டாத தூண்டா மணிவிளக்கு சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. மகிமை மிக்க தூண்டா மணிவிளக்கின் அருகில் பல வண்ண வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகு சிம்மாசனத்தில் அருள்மிகு ஸ்ரீ செண்பக நாச்சியார் அம்மன் தான் தோன்றி தெய்வமாய் அமர்ந்து ஆட்சி செய்து வந்தார். அவரது தோற்றத்தை யாரும் அறிந்தது இல்லை. கையில் திருநீற்று கிண்ணமும் ஜபமாலையும் ஏந்தி 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் அமர்ந்து ஆட்சி செய்த நாச்சியார் அம்மனுக்கு பணிவிடைகள் செய்ய பணிப்பெண்கள் பலர் இருந்தனர். தியானத்தில் அமர்ந்த முனிவர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் நிறைந்த அந்த தெய்வீகச் சோலை எப்போதும் எல்லோருக்கும் எந்த குறைவும் இன்றி நிறைவாக காட்சியளித்தது. பல காட்டு மிருகங்கள் அங்கு வாழ்ந்தாலும் பிற உயிரினங்களுக்கு துன்பங்கள் விளைவிக்காமல் அன்புடன் வாழ்ந்தன. பக்தியும் பண்பாடும் நிறைந்த அந்த சோலையின் வளம் எங்கும் இல்லா இயற்கை வளத்துடன் காணப்பட்டது. தம்மை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் நல் அருள் மருந்தாக அமர்ந்திருந்த செண்பகநாச்சியார் அம்மன் அங்கு வாழ்ந்த அனைத்து உயிர்களுக்கும் வேண்டிய தேவைகளை நிறைவேற்றி காத்து வந்தார். இந்திர சபையின் தலைவன் தேவேந்திரன். தேவேந்திரன் சபையில் தினமும் நடனமாடும் நடன மாதர்கள் ரம்பை, மேனகை, திலோத்துமை என்பவர்கள். தினமும் இந்திர சபையிலேயே பொழுதை கழிக்கும் இந்த நடன மாதர்கள் கைலாய மலையை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்திரனிடம் அனுமதி பெறாமலேயே கைலாய மலையின் ஒவ்வொரு பகுதியாக சுற்றி பார்த்தனர். அப்போது அனைத்து வளங்களும் நிறைந்த செண்பகச் சோலையை கண்டனர். இத்தனை சிறப்புமிக்க இடம் கைலாய மலையில் இருப்பதை பார்த்து வியப்புற்றனர். வளமிகுந்த அனைத்து பகுதிகளையும் பார்த்து வந்த அவர்கள் நிறைவாக தூண்டா மணிவிளக்கின் ஒளியின் பிரகாசத்தினால் ஈர்க்கப்பட்டு செண்பக நாச்சியார் அம்மனின் இருப்பிடத்தை கண்டு வியந்தனர். ஆயுள் காலத்தில் இதுவரையில் அனுபவிக்காத புண்ணியத்தை பெற்றது போல் மகிழ்ந்து அம்மன் அருகில் சென்றனர். அம்மனை அடிபணிந்து, நாங்கள் இந்திரலோக மாதர் என்றும் கைலாய மலையை சுற்றி பார்க்க வந்த விவரத்தையும் அம்மனிடம் எடுத்து உரைத்து அம்மன் முன்னிலையில் ஆடி பாடி மகிழ்ந்தனர். அவர்கள் ஆட்டத்திலும் அன்பிலும் மகிழ்ந்த அம்மன் அவர்களை அருகில் அழைத்து வேண்டிய பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்து ஆசி கூறி அனுப்பி வைத்தார். தேவலோகத்தில் தேவர்கள் புடைசூழ கொலுவிருந்த இந்திரன் அன்றைய தர்பாரை ஆரம்பிக்க நடன மாதர்கள் வராதது கண்டு மிக்க சினத்துடன் அமர்ந்திருந்தான். தினந்தோறும் தனது முன்னிலையில் நடனமாடும் மாதர்கள் இன்று தன்னை ஏமாற்றிவிட்டு சபையை புறக்கணித்து எங்கே சென்று விட்டார்கள் என்று மிகுந்த கோபத்துடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தான். அப்போது அம்மனை தரிசித்த பரவசம் ஒருபுறம், இந்திரன் கோபத்துக்கு ஆளாக வேண்டியதை எண்ணி பதட்டம் மறுபுறமாய், அவசரமாக ஓடிவந்த நடன மாதர்களை வாசலிலேயே தடுத்து நிறுத்திய இந்திரன் கேட்கக்கூடாத கேள்விகளால் அவர்களை வதைத்தான். பதறிப்போன அவர்கள் எடுத்துச் சொல்வதை கேட்கும் நிலையில் அவன் இல்லை. இறுதியில் கைலாய மலையை சுற்றி பார்க்கச் சென்ற இடத்தில் தானாய் தோன்றிய அம்மனான செண்பகன் ஆச்சியாரை தரிசித்ததையும், அவரது மகிமையையும் அவனுக்கு புரியும் வகையில் எடுத்து கூறினர். ஒருவாறாக சினம் கோபம் தணிந்த தேவேந்திரன், இதுவரை தனக்கே கிடைக்காத பாக்கியம் இம்மாதர்களுக்கு கிடைத்ததாக எண்ணி அம்மனை பார்க்க ஆர்வப்பட்டான். அம்மனை பற்றிய எல்லா விவரங்களையும் நடன மாதர்கள் மூலம் கேட்டு அறிந்த இந்திரன் உடனடியாக அம்மனை பார்க்க புறப்பட்டான். ஐராவதம் என்னும் வெள்ளை யானை மீது ஏறி இந்திரலோகத்தை விட்டு வெளியில் வந்த இந்திரனை தேவலோக முனிவர் ஒருவர் தடுத்து நிறுத்தினார். வெள்ளை யானையில் ஏறி செண்பக நாச்சியார் அம்மனை பார்க்க புறப்பட்ட தேவேந்திரனை தடுத்து நிறுத்திய தேவலோக முனிவர் இந்திரனின் பயண விபரத்தை கேட்டு அறிந்தார். தேவேந்திரா, நீ தனித்து அம்மனை பார்க்கச் செல்வது சரியல்ல. இவ்வாறு செண்பக நாச்சியார் என்று ஒரு தெய்வம் தானாய் தோன்றியிருப்பதை அந்த இறைவன் சிவனும் கூட அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நீ சிவபெருமானை பார்த்து விபரத்தை சொல்வதே முறை, தனியாகச் செல்ல முயற்சிக்காதே என்றார். அவரது விளக்கம் ஒரு வகையில் திருப்தியாக தோன்றியதால் இந்திரன் சிவபெருமானை பார்த்து நடன மாதர் மூலம் தான் அறிந்த விவரங்களை விளக்கமாக சிவபெருமானிடம் எடுத்து உரைத்தான். அனைத்தும் அறிந்திருந்த போதும் தக்க தருணத்திற்காக காத்திருந்த சிவபெருமான் வியப்பும் மன மகிழ்ச்சியும் கொண்டார். உடனே உமா மகேஸ்வரியாகிய பார்வதி தேவி அழைத்து கைலாயத்திலேயே ஒருபுறமாய் செண்பகச் சோலை என்று ஒரு வளமிக்க பகுதி இருப்பதாகவும், அங்கு ஒரு அம்மன் அரசாட்சி செய்து வருவதாகவும் கூறி, கன்னி தெய்வமாய் காட்சி தரும் அம்மனை பார்த்து வருவதற்கு ஒரு பெண் செல்வதே முறையெனக் கூறி அந்த செண்பகன் ஆச்சியாரை கைலாயத்துக்கு அழைத்து வர பணித்தார். அவரது கட்டளைக்கு பணிந்து பார்வதி தேவி செண்பக சோலைக்கு வந்தார். பார்வதி தேவியின் வருகையால் பரவசம் அடைந்த செண்பகன் ஆச்சியார் அவரை வரவேற்று உபசாரங்கள் செய்து மகிழச் செய்தார். செண்பகன் ஆச்சியாரின் உபசாரங்களிலும் அன்பிலும் அகம் மகிழ்ந்தார் பார்வதி தேவி. உலகநாதனான சிவபெருமான் நாச்சியாரை அழைத்து வரச் சொன்ன விவரங்களை பார்வதி தேவி கூற கேட்டு தன்னை அழைத்து வரச் சொன்ன காரணம் என்னவென்று வினவினார். உலகை காக்கும் உத்தம தலைவனான உலகநாதனின் உள்ள கிடக்கையை நானே அறிந்தது இல்லை. அவர் அழைத்து வரச் சொன்னதை மட்டுமே அறிந்து அவரது கட்டளையை ஏற்று வந்தேன் எனக் கூறியதும் பார்வதி தேவியுடன் பரமனை பார்க்க புறப்பட்டார் நாச்சியார். போகும் வழியாவும் கைலாச புதுமைகள் பலவற்றை கேட்டவாறு பயணித்தார். நாச்சியாரின் சந்தேகங்களுக்கு பார்வதி தேவி விளக்கம் கூறியவாறு வந்தார். போகும் வழியாவும் சிவனடியார்கள் நாயன்மார்களின் மேடைகள் பலவும் இருக்க கண்டு அவர்கள் அனைவரின் வரலாற்றையும் விளக்கி கூற கேட்டு நாச்சியார் வியப்புடன் கைலாசத்தை ஆளும் சிவனின் சிவலோகம் வந்து சேர்ந்தார். சிவபெருமானைக் கண்ட நாச்சியார் பணிந்து வணங்கினார். அழைத்த காரணத்தை கேட்க பூலோகத்தில் நாச்சியார் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விளக்கினார். பூலோகத்தில் ஆவினன்குடி என்று ஒரு மலை இருப்பதாகவும், அம்மலைவாழ் உயிரினங்கள் வழி நடத்துவாரின்றி தடுமாறி போயிருப்பதாகவும், அங்கு வாழும் மனிதர்களுக்கு தாயாயிருந்து தலைமை ஏற்று காத்திட வேண்டும் என்று பணித்தார். அவரது ஆணையை ஏற்றாலும் மறுப்பு சொல்ல இயலாமலே அரைகுறை மனதுடன் பூலோகத்தில் ஆவினன்குடி மலை செல்ல புறப்பட்டார். அம்மனுக்கு துணையாக குருக்கள் மற்றும் சிவலோக பரிவாரங்களையும் அனுப்பி வைத்தார். செண்பக நாச்சியார் துணையாக சிவலோக பரிவாரங்களையும் யம கால தூதர்களையும் அழைத்து கொண்டு ஆவினன்குடி மலை வந்து சேர்ந்ததும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளானார். வறண்ட பூமியாக காட்சியளித்த ஆவினன்குடி மலையில் தண்ணீர் வளமின்றி மரங்களும் விலங்குகளும் வறண்டு போய் கிடந்தன. சிவபெருமான் சதி செய்து விட்டாரோ என்று எண்ணும் அளவில் எங்கும் வறட்சியாக காணப்பட்டது. இங்கு நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்று சிவபெருமானை வேண்ட, தாயாரின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் கருணையால் ஆவினன்குடி மலை வளமிக்க பூமியாக நீர்வளம் நிலவளம் மிகுந்து சகல செழுமையாய் மாறியது. செண்பகச் சோலை போன்று ஒரு சிறப்புமிக்க மலையாக மாறியது. மனம் மகிழ்ந்த செண்பகன் ஆச்சியார் மன மகிழ்வோடு ஆட்சி செய்து வந்தார். அசுர குலத்தில் உதித்த அண்ணன் தம்பியர் இடும்பன் விடும்பன். இடும்பன் பாதாள லோகத்தில் தனக்கு இணையான இடும்பியை திருமணம் முடித்தான். ஆனால் எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் திருப்தி இல்லாததால் இடும்பனோடு சண்டையிட்டு இடும்பி தாய் வீடு சென்று விட்டாள். அவளை கூட்டி வர புறப்பட்ட இடும்பன் தம்பியை அழைக்க, தம்பியோ ஆகாரம் போதாததால் தானே அண்ணனோடு சண்டையிட்டு சென்றாள், எனவே அவளுக்கு திருப்தியான அளவுக்கு சாப்பாட்டை பொட்டலமாய் சுமந்து சென்று அவளை பார்ப்பதுதான் அவளை திருப்தியடைய செய்யும் என்று சாப்பாடு சமைத்து பெரிய பனை ஓலைகளை பரப்பி சாதத்தை கட்டுச்சோறாக கட்டி சிங்கம் புலி யானை போன்ற காட்டு மிருகங்களை சுட்டு சாப்பாட்டுடன் கட்டி எடுத்து செல்ல முற்பட்டனர். தோளில் வைத்து சுமக்க காவட்டு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தூக்கினார்கள். அண்ணன் கட்டிய சாப்பாட்டுக்கு இணையாக தம்பியின் சாப்பாடு சமமாக இல்லாததால் ஒருபுறம் தாழ்ந்தது. சமப்படுத்த ஒரு கல் கிடைத்தால் நல்லது என்று எண்ணி இருவரும் கல்லை தேடினார்கள். அப்போது அவர்கள் கண்ணில் ஆவினன்குடி மலை தென்பட இருவரும் சேர்ந்து திருப்தி அடைந்து மலையை தூக்க முயற்சித்தார்கள். இருப்பிடம் மொத்தமும் அசைவதைக் கண்ட செண்பக நாச்சியார் அதிர்ச்சி அடைந்தார். செண்பகச் சோலையில் இதுபோன்ற அனுபவம் இல்லாததால் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து சிவபெருமானை வேண்டினார். நாச்சியாரை இம்சிக்கும் இடும்பனுக்கும் விடும்பனுக்கும் புத்தி புகட்ட புதல்வன் முருகனை உடனே அனுப்பி வைத்தார் சிவபெருமான். சிவபெருமானின் கட்டளைக்கு பணிந்த முருகன் உடனே புறப்பட்டு செண்பக நாச்சியாரின் இருப்பிடத்திற்கு வந்தார். இரண்டு அசுரர்களுடனும் கடுமையாக போரிட்டு இறுதியில் தம்பியான விடும்பனை இரண்டாக பிளந்து தரையில் வீழ்த்தினார் முருகன். அப்போது முருகப்பெருமானின் திறமையை கண்டு பயந்த இடும்பன் முருகப்பெருமானின் பாதத்தில் வீழ்ந்து பணிந்தான். அவனை சாதுவான முனிவனாக மாற்றி அம்மனுக்கு ஆலய வாசல் காவலாக அமரச் செய்தார் முருகப்பெருமான். ஆவினன்குடி மலையில் சிறப்பாக ஆட்சி செய்து அங்குள்ள மக்களை காத்து வந்த செண்பகன் ஆச்சியார் அம்மன் சில காலம் கழிந்த பின் குருக்களை அழைத்து தான் தெற்கு நோக்கி பயணப்பட இருப்பதாகவும் தன் மகனான அருதகுட்டியை பார்க்க ஆவலாயிருப்பதாகவும் கூற, குருக்கள் மற்றும் பல தெய்வ படை பரிவாரங்களுடன் பல்லக்கில் புறப்பட்டார். வழியில் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் பல தெய்வங்களையும் சந்தித்து பின்னர் தாங்கையூர் வந்து சேர்ந்தார். தாங்கையூரில் வாழ்ந்து வரும் அருதகுட்டி என்பவரை மகனாக ஏற்றுக்கொண்டார். தன் பரம்பரை காலம் காலமாய் செண்பகராச்சியாருக்கு பணிவிடை செய்யும் என்றும் உறுதியளித்தார் மகனான அருதகுட்டி அவர்கள். அம்மன் அமர ஆலயம் அமைத்து கொடுத்து சிலகாலம் அங்கே பணிவிடைகளை ஏற்ற நாச்சியார் மகன் அருதகுட்டியுடனும் குருக்கள் மற்றும் பரிவாரங்களுடனும் நவலடி வந்து சிலகாலம் தங்கிய பின் அங்கிருந்து தென்குமரி தீர்த்தமாட வேண்டும் என்று குமரி வந்து தீர்த்தம் ஆடி குமரி பகவதி அம்மனை நாடினார். செண்பக நாச்சியாரை கண்டதும் வரவேற்ற பகவதி அம்மன், செண்பக நாயகி, நீ செண்பகச் சோலையில் செழிப்பாக வாழ்ந்து சிவபெருமான் வேண்டுதலால் ஆவினன்குடி மலையில் ஆட்சி செய்து குமரி பகவதியான என்னை நாடி வந்தவள் என்பதை நான் அறிவேன். இனிமேலும் நீ வேறு எங்கும் போக வேண்டாம். உன்னோடு வந்தவர்களோடு சிங்கார வடுகன்பற்று ஊரில் வாழ்ந்து வரும் அகத்தியர் பெருமானை போய்ப்பார். அவர் உனக்கு நல்வழி காட்டுதல் சொல்வார் என்று அனுப்பி வைக்க, பகவதி அம்மனிடம் விடைபெற்ற செண்பகனாச்சியார் சக்கரகுளம் பண்டாரத்தோப்பு சுக்குப்பாறை தேரிவிளை எட்டுமுக்கு கிணறு வழியாக அகத்தியர் பெருமான் வாழும் தலம் வந்து சேர்ந்தார். அகத்தியர் பெருமான் செண்பகனாச்சியாரை கண்டு மன மகிழ்ச்சியுடன் வரவேற்று சக்தியின் அம்சமாய் அம்மன் இருப்பதை கண்டு அம்மனுக்கு சீதனமாய் நல்ல பேச்சு தட்டுடன் கூடிய கவர்க்குளம் என்ற ஊரையும் நிலங்களையும் தானமாக கொடுத்து அரசு ஆண்டிருக்க சொல்லி அனுப்பி வைத்தார். கவர்க்குளம் வந்த செண்பகன் ஆச்சியார் பத்திரகாளி சின்னப்பிள்ளை அம்மன் அனுமன் சந்தனமாரி 63 நாயன்மார் அந்திரமுடையார் காலசாமி மற்றும் அனைத்து சிவலோக பரிவாரங்களுடன் அரசாட்சி செய்து வருகிறார். வாயில் காவலாய் இடும்பன் இருக்க உலக மக்களை காக்க அருதகுட்டி பரம்பரையான பணிவிடையாளர் குடும்பங்கள் அனைத்தையும் காக்கும் தாயாய் நின்று ஆட்சி செய்கிறார். அகத்தியர் பெருமானை சிறப்பிக்கும் வகையில் ஆலய கும்பாபிஷேக விழா மற்றும் வருட விழாக்களின் போது இப்போதும் அகத்தியர் ஆலயத்தில் இருந்து சந்தனக்குடம் பாக்குடம் எடுத்து பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்கிறார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து திருநீற்றை அருட்பிரசாதமாக வழங்கி பிணி நீக்கி மக்களை சகல நலமும் வளமும் பெற்று வாழச் செய்கிறாள் ஸ்ரீ செண்பகனாச்சியார் அம்மன். பரவசம் பக்தியொடு பண்பட் பாரினில் பரவசம் பக்தியொடு பண்பட்ட பாரினில் பரவலாய் பெருகிடும் பசுமையும் நிறைந்திடும் அரவமும் அணிந்தொரு அரணாரும் அனுப்பிய மரகத தாயவள் மருந்தன வெண்ணீரே மரகத தாயவள் மருந்தன வெண்ணீரே.
அருள்மிகு கவர்க்குளம் ஸ்ரீ செண்பகனாச்சியார் அம்மன் வரலாறும் பாடல்களும் எனக்கு தந்து அம்மன் அருளால் பாடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர் கவர்க்குளம் திரு எஸ் கனகராஜ் அவர்களுக்கும் ஆதரவு நல்கிய அழகிய கவர்க்குளம் ஊர் அன்பு பெருமக்களுக்கும், கவர்க்குளம் தேரிவிளை திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கும், கொட்டாரம் திரு ஜோதி அரவிந்தன் அவர்களுக்கும், நாகர்கோவில் திரு பி டி ஜெயராஜா அவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் நாச்சியார் அம்மனின் மலர்பாதம் வணங்கும் அன்பன் ஆர் பள்ளிகொண்ட பெருமாள்.